ගරු කවීන්ද්‍රන් කොඩීශ්වරන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තියෙනවා.
අවකේ තලමෙදාගම් උරුපිනරහලේ ඉන්ද්‍රය අන්‍ය චලාවණි සම්බන්ධமான பல விடயங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கதைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே விசேடமாக அந்நிய செலாவணியை இந்த நாடு உழைக்க வேண்டுமென்றால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், அதே நேரம் நிலையான முதலீட்டு ஊக்குவிப்புகளை ஊக்கப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த நாட்டுக்கான அந்நிய செலாவணியை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனாலும் இன்று இந்த நாடு பலதரப்பட்ட பிரச்சினையிலிருந்து அந்நிய செலாவணியை நிலையான ஒரு முறையின் மூலம் பெற்றுக் கொள்ளுவதற்கான நடவடிக்கையை எடுப்பதில் அக்கறை காட்டுவது மிகவும் குறைவாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 3-4% அதிகரித்திருக்கின்றது. இருந்தாலும் மத்திய வங்கியானது வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக வட்டி வீதத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சில செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. இதெல்லாம் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நாடில்லை, சர்வதேசத்திலே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது மத்திய கிழக்கு நாட்டிலே, வளைகுடா நாடிலே போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர் நிலைமையின் காரணமாக, இந்த யுத்தத்தின் காரணமாக 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டிலே வேலை செய்கின்றவர்கள் மிகவும் பாதிப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டுக்கு பெரிய அந்நிய செலாவணியை பெற்றுத் தருகின்றவர்கள் இந்த வெளிநாடுகளிலே தொழில் புரிகின்றவர்கள்தான். ஆனால் இன்று அவர்களின் நிலை கவலைக்கிடமான ஒரு நிலையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அங்கே அவர்கள் உழைக்கின்ற பணத்தை இந்த நாட்டுக்கு அவர்களது குடும்பத்துக்கு அனுப்புவதற்கான வழிவகைகள் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகின்றது. இப்படி அந்த பண பரிமாற்றம் என்பது சரியான முறையிலே நடைபெறவில்லை என்றால் இங்கே வாழுகின்ற, அவர்களை நம்பி வாழுகின்ற அந்த குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்னடையக்கூடிய, பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். இந்த நேரத்திலே இந்த அரசு இங்கே வாழுகின்ற அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்யப்போகின்றது, அவர்களது வாழ்க்கைக்கு என்ன உதவியை செய்யப்போகின்றது, அவர்கள் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனையை, நிதி ரீதியான நெருக்கடியை எப்படி சமாளிக்கப் போகின்றது என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போலதான் இங்கே ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாட்டிலே எரிபொருள் என்பது தாராளமாக இருக்கின்றது, 2 அல்லது 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் இது தொடர்ச்சியாக நீடிக்குமானால், இந்த யுத்தம் நீடிக்குமானால் அதற்கான மாற்று வழிகள் என்ன என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால் இந்த பெட்ரோலியம் என்பது இந்த நாட்டுக்கு வரவில்லை என்றால் விவசாயம் தொடக்கம், இந்த நாட்டின் ஒட்டுமொத்தமான பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டு இந்த நாடு மீண்டும் ஒரு ஆபத்தான ஒரு யுகத்துக்கு போகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும். 2022-23 ஆண்டுகளிலே இந்த நாடு பொருளாதார ரீதியாக முடக்கப்பட்டிருந்தது. அந்த நிலை
ஒன்று
விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் பெட்ரோலியம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் நாங்கள் அந்நிய செலாவணியை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே போலதான் இந்த நாட்டிலே அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்ளக்கூடிய மிக இலகுவாக வழியாக இருப்பது உல்லாசத்துறையானது. இந்த உல்லாசத்துறையை நாங்கள் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உல்லாசத்துறையை ஊக்குவிக்கின்ற பொழுதுதான் கூடுதலான அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே குறிப்பிடுகின்றீர்கள், இத்தனை லட்சம் பேர் இந்த நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள், வெளிநாட்டவர்கள் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் இங்கே வருகின்ற லட்சக்கணக்கான வருகை தந்திருக்கின்றவர்களினாலே எத்தனை பேர் இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்டிலே வந்து வெளிநாட்டு நாணயங்களை செலவழிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், பணத்தை செலவழிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அது மிகவும் குறுகிய அளவிலே இருக்கின்றது. ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், செல்வந்தி நிலுவை அதிகரிக்க வேண்டும், ஏனைய விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இந்த நாட்டை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர செல்ல முடியும். இங்கே எங்களது அயல் நாடாக இருக்கின்ற, எங்களோடு உறவாக இருக்கின்ற இந்தியாவை பாருங்கள், இந்த நாடு எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. இலங்கை சுதந்திரம் அடைகின்ற காலத்தில் இருந்து இற்றவரை அதே ஒரு நிலையில தான் இருக்கின்றது. ஏனைய நாடுகளோடு நாங்கள் சர்வதேச உறவு முறையை சரியாக பேணுகின்ற பொழுதுதான் அந்த சர்வதேச முறைகளை ராஜதந்திர ரீதியாக நாங்கள் செயற்படுத்துகின்ற பொழுது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும், நாட்டின் நிலையான முதலீட்டு ஊக்குவிப்புகளை கொண்டு வந்து சரியான திட்டமிடலை மேற்கொண்டு இந்த நாட்டுக்கான அந்நிய செலாவணியை கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசிடம் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.